John.
Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah. أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله
السلام عليكم ورحمة الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين يا نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين في بيوت أذن الله أن يرفع ويذكر فيها ويذكر في اسمه يسبح له فيها بالغدو والآصال رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار ليجزيهم الله أحسن ما عملوا ويزيدهم من فضله والله يرزق من يشاء بغير حساب.
ان آیات کا ترجمہ ہے کہ ایسے گھروں میں جن کے متعلق اللہ نے اذن دیا ہے کہ انہیں بلند کیا جائے اور ان میں اس کے نام.
یہ وسنگلین پورول எந்த வீடுகள் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் அவற்றில் அவனது பெயர் நினைவு கூறப்பட வேண்டும் என்றும் இறைவன் கட்டளையிட்டுள்ளானோ அந்த வீடுகளில் அவனது தூய்மை காலை நேரங்களிலும் மாலை வேளைகளிலும் எடுத்துரைக்கப்படுகின்றது. இவ்வாறு நினைவு கூறும் ஆண்களை கொடுக்கல் வாங்கல் தொடர்புகளோ வணிக தொழிலோ அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்தும் ஜக்காத் கொடுப்பதிலிருந்தும் கவனமற்றவர்களாக ஆக்குவதில்லை. உள்ளங்களும் கண்களும் கலங்கும் ஒரு நாளை குறித்து அவர்கள் அஞ்சுகின்றனர். இதன் பயனாக அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களின் செயல்களுக்குரிய மிகச்சிறந்த கூலி வழங்கி தன் அருளால் அவர்களுக்கு மிகுதியாக வழங்குவான். மேலும் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு அளவின்றி வழங்குகின்றான். இன்று அல்லாஹ் தாலா ஜமாத்தே அஹ்மதியா நியூசிலாந்துக்கு முறைப்படி தம் பள்ளிவாசலை கட்டுவதற்கான நல்வாய்ப்பை வழங்கியுள்ளான். அல்லாஹ் தாலா இந்த பள்ளிவாசலை எல்லா வகையிலும் அருளுக்குரியதாக்குவானாக. நியூசிலாந்து ஜமாத் சிறிய ஜமாத் ஆகும். சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரையும் சேர்த்து மொத்தம் 400 பேர் உள்ளனர். ஆனால் அல்லாஹ் தாலாவின் அருளால் பள்ளிவாசலை மிகவும் அழகாக கட்டியுள்ளனர். இப்போதுள்ள ஜமாத் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை விட அதிக பேர் தொழும் இட வசதி உள்ளது. இதன் கொள்ளளவை விட விரைவாக இதில் அதிக எண்ணிக்கையில் மக்கள் வந்து இது சிறிதாகி விடட்டுமாக. வேலை செய்பவர்கள் பலர் இரவு பகல் பாராமல் மிகவும் கடின உழைப்புடன் வேலை செய்துள்ளனர். ஜமாத் உறுப்பினர்கள் பலர் இரவு பகல் பாராமல் மன நிறைவுடனும் அக்கறையுடனும் இதில் வேலை செய்துள்ளார்கள் என்று எனக்கு கூறப்பட்டுள்ளது. நமது வழக்கத்திற்கு ஏற்ப சுயமாக வேலை செய்து செலவையும் மிச்சப்படுத்தியுள்ளனர். இந்த பள்ளிவாசலில் மொத்தம் ஹால் மற்றும் பிற இடங்களை சேர்த்து 3.5 மில்லியன் டாலர் செலவாகியுள்ளது. இதில் 3.1 மில்லியன் டாலர் பள்ளிவாசல் கட்டுவதற்கும் மீதம் சமையலறை மற்றும் பிற வேலைப்பாடுகளுக்காகவும் செலவாகியுள்ளது. ஜமாத்தின் எண்ணிக்கை குறைவாக உள்ள காரணத்தால் உடனடியாக இவ்வளவு பெரிய தொகையை ஜமாத் வசூலிக்க முடியவில்லை அல்லது வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை. எனவே கடன் வாங்க வேண்டியது வந்தது. ஆனால் இந்த கடனை ஜமாத் உறுப்பினர்கள் விரைவாக செலுத்தி விடுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் ஜமாத் இங்கு நிலை பெற்று இந்த வருடத்துடன் 25 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. எனவே எண்ணிக்கை குறைவாக இருந்தபோதிலும் குறைந்தபட்சம் ஒரு பள்ளிவாசலை அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஜமாத் பெரிதும் விரும்பியது. இந்த விருப்பம் நிச்சயமாக இருக்கவும் வேண்டும். இந்த அன்பளிப்பை அல்லாஹ் தாலாவின் வீடு கட்டுவதன் வடிவில் அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே இந்த உணர்வுகளுடன் நீங்கள் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் இந்த அன்பளிப்பை அர்ப்பணித்துள்ளீர்கள். எனவே இது கடனாக இருக்கக்கூடாது. முடிந்தவரை விரைவாக இந்த கடனை செலுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதனால் இறைவனின் முன்னிலையில் தூய்மையான தியாகம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆக வேண்டும். ஜமாத் உறுப்பினர்களாகிய உங்கள் மீது நல்லெண்ணம் கொண்டவாறு ஜமாத் இந்த கடனை வழங்கியுள்ளது. ஜமாத் சகோதரர்கள் தமது தியாகங்களின் மூலம் இந்த பள்ளிவாசலை கட்ட வேண்டும். இந்த தியாகம் சற்று தாமதமாக நடந்தாலும் பரவாயில்லை. இதன் மூலம் நீங்கள் அல்லாஹ் தாலாவின் விருப்பத்தை பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும். ஹஜரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் இவ்வுலகில் இறைவனுக்காக ஒரு வீடு கட்டுவாரோ அல்லாஹ் தாலா சொர்க்கத்தில் அவருக்காக வீடு கட்டுவான். இறைவனின் சொர்க்கத்தை விரும்பாதவர் எவர்? தனக்காக சொர்க்கத்தில் வீடு ஒன்றை விரும்பாதவர் எவராக இருக்க முடியும்? நிச்சயமாக எந்த ஒரு அஹ்மதியும் அவர் தாம் இறைவனின் விருப்பத்தை பெறாமல் இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணிக்கூட பார்க்க முடியாது. சொர்க்கத்தில் இறைவன் தரக்கூடிய வீட்டை பெறுவதற்கு விருப்பமில்லாமல் இருக்க முடியாது. ஜமாத்தே அஹ்மதியாவின் இந்த அழகு உலகில் எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றது. பொருள் தியாகத்தில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு பங்கெடுப்பவர்களாக உள்ளனர். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தின் தூது செய்தியை உலகத்தின் மூலை முடுக்குகள் வரை கொண்டு சேர்ப்பதற்காக இக்காலத்தில் தமது சஹாபாக்களிடம் பொருள் தியாகம் பற்றி ஏற்படுத்திய விழிப்புணர்வு, மேலும் தமது சஹாபாக்கள் செய்த தியாகத்தை பார்த்து அவர்கள் கூறினார்கள், எல்லையற்ற பரிசுத்த தன்மை உள்ளது, அன்பு வியக்க வைக்கும் அளவில் உள்ளது என்று கூறினார்கள். இந்த நிலை இன்று 100 ஆண்டுகள் கடந்த பிறகும் ஜமாத்தில் நிலை பெற்றுள்ளது. விஸ்வாசம் மற்றும் தூய்மையில் அஹ்மதிகள் எல்லாரும் மிகவும் மேலோங்கி உள்ளனர். நியூசிலாந்தின் ஜமாத்தில் தற்போதுள்ள எண்ணிக்கையில் 60% மேல் ஃபிஜியிலிருந்து இங்கு வந்த மக்கள் ஆவர். ஏறக்குறைய 23% பாகிஸ்தானிலிருந்து வந்த முஹாஜிர்கள் ஆவர். மீதமுள்ளவர்கள் பிற சமுதாயங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இந்த ஜமாத் சிறியது என்றாலும் இங்கு பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளனர். விசுவாசத்திலும் தூய்மையிலும் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் முந்த முயற்சி செய்கின்றனர். ஆனால் வெளிப்படையான பரிசுத்த தன்மை மற்றும் தியாகங்கள், அது நேரத்தை தியாகம் செய்வதாயினும் அல்லது செல்வத்தை தியாகம் செய்வதாயினும், இவை ஒரு உண்மையான மூமினுக்கு போதுமானதல்ல. மாறாக நிரந்தர மனப்பான்மையுடன் நன்மையில் முன்னேறி செல்வதும் இறை அச்சத்தின்படி வழிநடப்பதும் பிறப்பின் நோக்கத்தை எப்போதும் நினைவில் கொள்வதும் ஆகிய இதுவே ஓர் உண்மையான மூமினின் சிறப்பு அம்சமாகும். இதுவே சிறப்பு அம்சமாக இருக்கவும் வேண்டும். பிறப்பின் நோக்கத்தை பற்றி இறைவன் நமக்கு கவனமூட்டியுள்ளான். அதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகும். இது தொடர்பாக ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் நமக்கு கவனமூட்டியவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள், பல வகையான இயல்பை கொண்ட மனிதர்கள் புரிந்து கொள்ளும் திறன் இல்லாததன் காரணமாகவும் தைரியமின்மையின் காரணமாகவும் தம் வாழ்விற்கு பல்வேறு குறிக்கோள்களை ஏற்படுத்திக் கொள்கின்றனர். உலக குறிக்கோள்கள் மற்றும் விருப்பங்களை அடைந்ததும் அத்துடன் நின்று விடுகின்றனர். ஆனால் இறைவன் தன் தூய வேதத்தில் பிறப்பின் நோக்கத்தை வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியாபுதூன், அதாவது ஜின்களையும் மனிதர்களையும் என்னை அறிந்து கொள்வதற்கும் என்னை வணங்குவதற்கும் நான் படைத்துள்ளேன் என்று கூறுகின்றான். எனவே இந்த வசனத்தின்படி மனித வாழ்வின் உண்மையான குறிக்கோள் இறைவனை வணங்குவதும் இறைவனை அறிந்து கொள்வதும் இறைவனுக்காகவே ஆகிவிடுவதும் ஆகும். எனவே ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்து தற்காலிக உணர்ச்சி பெருக்கு அல்லது ஆர்வத்தின் அடிப்படையில் சில தியாகங்களை செய்வது நமது நோக்கமாகாது. மாறாக நிரந்தர மனப்பான்மையுடன் இறைவனை வணங்குவது நமது நோக்கமாகும். இறை வணக்கத்தின் தரம் இறைவனை அறிந்து கொள்வதன் மூலமே கிடைக்க முடியும். இறைவன் எல்லா சக்திகளும் உடையவனாவான். எனது ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். வெளிப்படையான எனது செயல்களை மட்டும் அவன் பார்ப்பதில்லை, மாறாக உள்ளத்தின் ஆழம் வரை அவனது பார்வை உள்ளது. நான் இன்னும் வெளியிடாத எனது எண்ணங்களையும் அவன் பார்க்கின்றான் என்று நம்ப வேண்டும். இந்த நிலை ஏற்பட்டால் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணிக்க இவர் முயற்சி செய்கின்றார் என்று நாம் கூற முடியும். அதாவது, எந்த ஒரு செயலும் உலக விருப்பங்களை மட்டும் நிறைவேற்றுவதற்காக செய்யக்கூடாது. மாறாக ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு நற்செயலும் இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காக செய்ய வேண்டும். நமக்கு இறைவனின் உதவி தேவைப்படும் போது மட்டும் அல்லது நாம் ஏதாவது பிரச்சனையில் அகப்பட்டுக் கொள்ளும் போது மட்டும் இறைவனை வணங்குவது அல்லது நமது உலக தேவைகள் நிறைவேறவில்லை என்றால் அப்போது இறைவனை வணங்குவது என்று இல்லாமல், நமது இறை வணக்கங்களை செல்வமும் வசதியும் இருக்கும் போதும் நாம் செய்து வர வேண்டும். உலக விவகாரங்கள், உலக வியாபாரங்கள் நம்மை இறைவனை வணங்குவதிலிருந்து கவனமற்றவர்களாக ஆக்கிவிடக்கூடாது. இந்த பள்ளிவாசல் வெறும் கட்டிடம் என்று மட்டுமில்லாமல், உங்களுக்கு இந்த பள்ளிவாசலின் விரிவாக்கமும் அதன் அழகும், நாம் இதை கட்டுவதற்காக இவ்வளவு நேரத்தை செலவிட்டுள்ளோம், இத்தனை வக்காரையாமல் பணிகளை செய்துள்ளோம், இத்தனை தொகையை நாம் மிச்சப்படுத்தியுள்ளோம், இத்தனை மணி நேரம் வக்காரையாமல் செய்தோம், இதை கட்டுவதற்காக நாம் இத்தனை சந்தா கொடுத்துள்ளோம் என்பதை மட்டும் நினைவூட்டுவதாக இல்லாமல், இவ்வுலகில் பள்ளிவாசலை கட்டுவது மறுமையில் இறைவன் சொர்க்கத்தில் வீடு கட்டி தரும் அந்த அருள் கொடையை நினைவூட்டுவதாக அமைய வேண்டும். இறைவனின் இந்த இல்லத்தை கட்டிய பின் அதற்குரிய கடமைகளை நிறைவேற்றும் போதுதான் மறுமையின் வீடு கிடைக்கும். நான் ஓதிய இறை வசனத்தில், அல்லாஹ் தாலா கூறியுள்ள கட்டளைகளின்படி செயல்படுவதுதான் பள்ளிவாசலின் கடமையை நிறைவேற்றுவதாகும். அல்லாஹ் தாலா கூறுகின்றான், லா துல்ஹீஹிம் திஜாரதுன் வலா பயோன், அவர்களின் வியாபாரங்களும் கொடுக்கல் வாங்கல்களும் அவர்களை கவனமற்றவர்களாக ஆக்குவதில்லை. அவர்களே இறைவனின் உண்மையான மூமின்களாவர். எதிலிருந்து கவனமற்றவர்களாக ஆக்குவதில்லை? அல்லாஹ் தாலா கூறுகின்றான், அன் ஜிக்ரில்லா, அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்தும் தொழுகைகளை நிறைவேற்றுவதிலிருந்தும் ஜக்காத் செலுத்துவதிலிருந்தும் அவர்களை கவனமற்றவர்களாக ஆக்குவதில்லை. ஆகவே அகமதிகளாகிய நாம் இந்த சிறப்பு பண்புகளை கொண்ட உண்மையான மூமின்களாக திகழ வேண்டும். இங்கு தொழுகைக்குரிய சென்டர் முன்பும் இருந்தது. ஆனால் சென்டர் மற்றும் பள்ளிவாசல் ஆகிய இரண்டிற்கும் ஒரு வெளிப்படையான வேறுபாடும் உள்ளது. சென்டர் என்பது ஒரு ஹால் மட்டுமே ஆகும். ஆனால் பள்ளிவாசலில் குவி மாடம், மினாரா போன்றவை உள்ளன. பள்ளிவாசல் என்ற பெயரிலேயே புனித தன்மை தனியாக வெளிப்படுகின்றது. இங்கே முறைப்படி ஒரு பள்ளிவாசலை கட்டுங்கள் என்று எனது முதல் சுற்றுப்பயணத்தில் நான் உங்களுக்கு கூறினேன். அதன் ஒரு நோக்கம், பள்ளிவாசலின் குவி மாடம் மற்றும் அதன் மினாரா நாம் செல்வத்தையும் நேரத்தையும் தியாகம் செய்த பின் கட்டியுள்ள பள்ளிவாசலின் உரிமைகளையும் நாம் செலுத்த வேண்டும் என்று உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, பள்ளிவாசலின் குவி மாடமும் அதன் மினாராவும் சுற்றுப்புறத்தில் உள்ளவர்களின் கவனத்தையும் ஈர்க்கின்றது. இதனால் தபிலீகிற்குரிய வழிகளும் திறக்கும், மக்களின் கவனம் இதன்பால் திரும்பும், இஸ்லாத்தின் உண்மையான வடிவத்தை பார்க்க வேண்டும் என்ற தேட்டத்தில் மக்கள் இங்கே வருவார்கள். இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்கள் எப்படிப்பட்ட முஸ்லிம்கள் என்று ஆராயும் ஆர்வத்தில் வருவார்கள். அல்லாஹ்வின் அருளால் பள்ளிவாசலை கட்டியதுடன் ஜமாத்தே அஹ்மதியா முஸ்லிமாவின் அறிமுகம் பன்மடங்காக உயர்ந்ததை நான் இதுவரை பார்த்துள்ளேன். இந்த அறிமுகத்தின் காரணமாக இந்த பள்ளிவாசலின் உரிமைகளை செலுத்துவதன்பால் கவனமும் ஏற்படுகின்றது. இங்கு வசிக்கக்கூடியவர்கள் இந்த பள்ளிவாசலின் உரிமைகளை நிறைவேற்றக்கூடிய மக்கள் ஆவார்கள். ஜமாத்தின் உறுப்பினர்களுக்கு இதன்பால் கவனம் ஏற்படுகின்றது, ஏற்படவும் வேண்டும். நாமே இதற்குரிய உரிமையை நிறைவேற்ற வேண்டும். பள்ளிவாசலுக்குரிய உரிமை என்ன? முதல் உரிமை, உங்களது வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல்கள், இதர உலக வேலைப்பாடுகள் உங்களை இறைவனை நினைவு கூறுவதை விட்டு விலக்குபவையாக இருக்கக்கூடாது. மாறாக தொழுகைகள் மற்றும் இறை தியானம் ஆகியவற்றின்பால் உங்களது வியாபாரமும் கூட கவனமூட்டக்கூடியவையாக இருக்க வேண்டும். ஹையால சொலாத், மக்களே தொழுகையின்பால் வாருங்கள் என்ற ஓசை வந்துவிட்டால் வியாபாரங்களை மறந்துவிடுங்கள், எல்லா தொழில்களையும் மறந்துவிடுங்கள், பள்ளிவாசலின் பக்கம் விரைந்து ஓடுங்கள். இக்காலத்தில் நாங்கள் வெகு தூரம் இருக்கின்றோம், பாங்கும் பள்ளிவாசலுக்குள் கொடுக்கப்படுகின்றது, ஓசை கேட்பதில்லை என்று யாரும் சொல்லலாம். இப்போது கொடுக்கப்பட்ட பாங்கும் மிகவும் மெல்லிய குரலில்தான் கொடுக்கப்பட்டது. இதன் ஓசையை ஹாலிலிருந்து கேட்பது கூட சிரமமாக இருந்தது. இதற்கு என்ன செய்வது என்று சொன்னால், நீங்கள் பள்ளிவாசல் கட்டியுள்ளீர்கள், இனி அதில் இறை வணக்கத்தின் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வு உங்களிடம் எப்போதும் இருக்க வேண்டும். அதன் மூலம் உங்களது பிறப்பின் நோக்கத்தை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இரண்டாவது, நான் முன்னரும் பலமுறை கூறியுள்ளேன், இன்றைய நாட்களில் எல்லாரும் மொபைல் போனை தம் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். இதை சிறந்த முறையில் பயன்படுத்துங்கள். பாங்கு சொல்லும் நேரத்தில் பாங்கு சப்தத்தில் அலாரம் அடிக்க வேண்டும். பக்கத்தில் உள்ளவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்துவிட வேண்டும். தொலைவில் உள்ளவர்கள் தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் இடங்களில் தொழுகைகளின் பக்கம் கவனம் வைத்தவாறு தொழுது வந்தால் அக்கம் பக்கத்தினருக்கு கவனம் ஏற்படும், நீங்கள் யார் என்று கவனிப்பார்கள். பிறகு பள்ளிவாசலின் கட்டிடம் அதற்குரிய வழியாக அமைந்துவிடுகிறது. நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பள்ளிவாசலுக்கு வருமாறு அழைப்பு விடுப்பீர்கள். இவ்வாறு அல்லாஹாலாவை குறித்து பேசப்படும், மேலும் அல்லாஹாலாவின் தூது செய்தியை அந்நியர்களுக்கு எட்ட வைக்கும் தொடரும் ஆரம்பமாகிவிடும். இவ்வாறு நன்மைகளின் இந்த தொடர் அல்லாஹாலாவின் நெருக்கத்தை வழங்கக்கூடியதாக அமையும். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாற்றத்தையும் தம் சஹாபாக்களிடம் ஏற்படுத்தினார்கள். அதற்கான உதாரணத்தை அல்லாஹ் தஆலா இவ்வசனங்களில் வழங்கியுள்ளான். சஹாபாக்கள் கோடிக்கணக்கில் வியாபாரமும் செய்தார்கள், ஆனால் அல்லாஹ் தஆலாவை நினைவு கூறுவதை கொண்டு உள்ளங்கள் நிரம்பி இருந்தன. தொழுகைகளை நிறைவேற்றுவதன் பக்கம் கவனம் இருந்து வந்தது, பொருள் தியாகத்தின் பக்கம் கவனம் இருந்து வந்தது. இந்த புரட்சியை ஏற்படுத்த இக்காலத்தில் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை அடியாரை அனுப்பினான். உங்களது தொடர்பை அல்லாஹ் தஆலாவுடன் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் தொழுகைகளை பாதுகாத்து வாருங்கள். உங்களது செல்வங்களை பரிசுத்தமாக்குவதற்காக பொருள் தியாகம் செய்யுங்கள். நான் அடிக்கடி கூறி வருகின்றேன், ஜமாத்தின் வரலாறும் நமக்கு இதை தெரிவிக்கின்றது, ஜமாத் உறுப்பினர்களின் செயல்பாடுகளும் நமக்கு இதை தெரிவிக்கின்றன. அதாவது பொருள் தியாகம் செய்வதில் அல்லாஹின் அருளால் ஜமாத் மிகவும் முன்னேறியுள்ளது, இன்னும் முன்னேறி கொண்டிருக்கின்றது, இதன் பக்கம் கவனம் இருந்து வருகின்றது. ஆனால் தொழுகைகளை நிறைவேற்றுவதன் பக்கம் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமானதாகும். இபாதத்தின் தரத்தை அடைவதற்கு இன்னும் அதிக தேவையுள்ளது. ஆகவே இதன் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டும். பள்ளிவாசலை நிரப்புங்கள். ஜமாத்தாக தொழும்போதுதான் தொழுகைகள் முறைப்படி நிலைநாட்டப்படுகின்றன. பள்ளிவாசல் கட்டுவதன் நோக்கமும் இதுவே ஆகும். இங்கு ஜமாத்தாக தொழுகை நடத்தப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா உண்மையான மூமினை குறித்து இவ்வுலகத்தை விட மறுமையை பற்றியே அதிக கவலை இருக்கும் என்று கூறுகின்றான். மனிதன் முதிய வயதை அடையும் போது அதிக கவலை ஏற்படுகிறது. அப்போது அழுது துவா செய்கின்றான். சிலர் முடிவு நன்மையாக அமைய துவா செய்யுங்கள் என்று கூறுகின்றனர். அல்லாஹ் தாலா கூறுகின்றான், உண்மையான மூமின்களுக்கு இந்த நிலை இறுதி வயதை அடையும் போது ஏற்படுவதில்லை. மாறாக அல்லாஹ் தாலாவின் பக்கமும் இறை வணக்கத்தின் பக்கமும் கவனம் செலுத்துவது மற்றும் தமது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கான முயற்சி ஆகியவற்றை அவர்கள் இளைய வயதிலும் வசதி இருக்கும் போதும் செய்து வருவார்கள். இளமையிலும் வசதிகள் இருக்கும் போதும் அவர்களுக்கு இறைவன் நினைவிருக்கின்றான். அவர்கள் காலையிலும் மாலையிலும் இறைவனை நினைவு கூறுகின்றார்கள். காரணம், அவர்களுக்கு எல்லா நேரமும் மறுமையின் அச்சம் கண் முன்னால் இருக்கின்றது. அவர்களது உள்ளங்கள் நடுங்குகின்றன. நான் கூறியது போன்று இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களின் நிலையின் வரைபடமாகும். இந்த நிலையைத்தான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் ஏற்படுத்த வந்தார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், உள்ளம் கவலையால் நிரம்பி விடுகிறது. அல்லாஹ் தாலா நமது ஜமாத்திற்கும் சஹாபாக்களுக்கு வழங்கிய அருள் கொடையை வழங்குவானாக. சஹாபாக்களிடம் இருந்த சத்தியமும் தூய்மையும் விசுவாசமும் இவர்களிடமும் ஏற்பட வேண்டும். இறைவனை தவிர இவர்கள் வேறு யாருக்கும் அஞ்சுபவர்களாக இருக்கக்கூடாது. இறை அச்சம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவனின் நேசம் இறை அச்சம் உடையவர்களுக்குத்தான் இருக்கின்றது. இன்னல்லாஹ மால் முத்தகீன், அல்லாஹ் தாலாவின் அருள் கொடையை பெற வேண்டுமென்றால் அல்லாஹ் தாலாவின் கட்டளையால் உயர்த்தப்படுகின்ற வீடுகளில் நமது வீட்டையும் சேர்க்க வேண்டுமென்றால் அல்லாஹ்வின் ஜிக்ரை கொண்டு வீடுகளையும் நிரப்ப வேண்டும். மேலும் எல்லா நேரமும் இறை அச்சத்தை நமது உள்ளத்தில் அமர்த்துவது அவசியமானதாகும். உலகத்தின் எல்லா அச்சங்களும் வியாபாரங்களை குறித்த அச்சங்களும் ஆகிய அனைத்தும் இறை அச்சத்திற்கு எதிரில் எந்த மதிப்பு மற்றவையாக ஆகிவிட வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் மீண்டும் தமது ஜமாத்திற்கு இறை அச்சத்தை உருவாக்குங்கள், இறைவனை எல்லாவற்றையும் விட அதிக முதன்மையாக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த சொற்கள் என்னுடைய சொற்களாகும், ஆனால் அதன் கருத்து இதுதான். அதாவது, உலகத்திற்கு பின்னால் செல்லாதீர்கள். உலகத்திற்கு பின்னால் செல்வதால் சிறிது காலத்திற்கு தற்காலிகமான உலக பயன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதிலும் எப்போதும் நிம்மதி இருப்பதில்லை. இப்படி ஆகிவிடக்கூடாதே, அப்படி ஆகிவிடக்கூடாதே என்ற பதற்றம் இருக்கும். ஆனால் இறைவனை தேடினால், அவனுக்காக ஆகிவிட்டால் இறைவனும் கிடைத்து விடுகிறான், உலகமும் கிடைத்துவிடும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் நான் ஏற்கனவே கூறினேன், கோடிக்கணக்கில் வியாபாரம் செய்தார்கள். ஆனால் அவர்கள் தமது இறைவணக்கத்தை ஒருபோதும் மறக்கவில்லை. அவர்கள் ஒருபோதும் இறைவனை நினைவு கூறுவதை மறக்கவில்லை. அல்லாஹ்வின் அச்சம் அவர்களுக்கு ஒருபோதும் மறக்கவில்லை. எனவே நாம் இக்காலத்தில் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்து நம்மில் தூய மாற்றத்தை ஏற்படுத்துவதை வெளிப்படுத்துகின்றோம். இந்த மாற்றங்கள் உண்மையான மாற்றங்களாக இருந்தால் இவை பலன் தருவையாக இருக்கும். இவை நமது வாய் பேச்சுக்களாக மட்டும் இருக்கக்கூடாது. வெறுமனே நாவினால் ஒப்புக்கொண்டதாக இருக்கக்கூடாது. இந்த தூய்மையான மாற்றங்களை நீங்கள் உண்மையிலேயே மேற்கொண்டால், நீங்கள் இறை அச்சத்தின் வழி நடப்பவர்களானால், உங்களது தொழுகைகளும் குறித்த நேரத்தில் நிறைவேற்றப்பட்டால், அவை இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காக இருந்தால், உங்களது பிற செயல்களும் அல்லாஹ் தாலாவின் விருப்பத்தை பெறுவதற்காக இருந்தால், நீங்கள் அல்லாஹ் தாலாவிடம் நற்கூலி பெறுபவர்களாவீர்கள். உங்களுக்கு உலக ரிஸ்கும் கிடைக்கும், ஆன்மீக ரிஸ்கும் கிடைக்கும் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான். உலக பணிகளை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தாலா கூறவில்லை. மாறாக நீங்கள் இறைவனை நினைவு கூறுவதை மறக்கக்கூடாது என்றே கூறுகின்றான். நீங்கள் உங்கள் உலக வியாபாரங்களின் காரணமாக தொழுகைகளையும் வீணாக்கி விடாதீர்கள். உங்கள் பிறப்பின் நோக்கத்தை மறந்து விடாதீர்கள். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், நீங்கள் தொழுகைகளை மறந்து உலகில் மூழ்கினால் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது? நீங்கள் பையத் செய்து என்ன பலன்? இந்த வித்தியாசத்தை தெளிவாக வேறுபடுத்தி காட்டுவது அவசியமாகும். இது நமது பொறுப்பாகும். நாம் நம்மை ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பையத்தில் இணைந்தவர்கள் என்று எண்ணுகின்றோம். இந்த வேறுபாட்டை எடுத்து காட்டுவது நமக்கு அவசியமானதாகும். நமது ஒவ்வொரு செயலையும் சொல்லையும் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப அமைத்துக் கொண்டால்தான் இந்த வேறுபாடு நிலைபெறும். நமது உள்ளத்தில் அல்லாஹ் தாலாவின் அச்சம் இருக்க வேண்டும். உலகத்தை விட அதிகமாக மறுமையின் பக்கம் நாம் பார்க்க வேண்டும். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த கருத்தை மிக தெளிவாக எடுத்துரைத்துள்ளார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், லா துல்ஹீஹிம் திஜாரத்தும் வலா பைவுன் அன் ஜிக்ரில்லா என்று இறைவன் கூறிய இந்த நபர்கள்தான் இறைவனின் முழுமையான நல்லடியார்கள் ஆவர். உள்ளத்தில் இறைவனுடன் உண்மையான தொடர்பும் அன்பும் உருவாகிவிட்டால் அவனிடமிருந்து அது பிரிவதே இல்லை. இதன் நிலை இவ்வாறு புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக, ஒருவருடைய குழந்தை உடல் நலமின்றி இருக்கின்றது. அப்போது அந்த மனிதர் எங்கு சென்றாலும் என்ன வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் அவருடைய உள்ளமும் கவனமும் அக்குழந்தையையே நினைத்துக் கொண்டிருக்கும். அவ்வாறே இறைவனுடன் உண்மையான தொடர்பும் அன்பும் உருவாக்குகின்றவர்கள் எந்த நிலையிலும் இறைவனை மறப்பதே இல்லை. பிரிதோரிடத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள், மார்க்கமும் உலகமும் ஓரிடத்தில் ஒன்று சேர முடியாது. இது மிகவும் சரியான கருத்தாகும். பிறகு கூறுகின்றார்கள், விவசாயி விவசாயத்தையும் வியாபாரி வியாபாரத்தையும் வேலை பார்ப்பவர் வேலையையும் சுய தொழில் செய்பவர் தொழிலையும் கைவிட்டுவிட்டு கை கால்களை முடக்கி வேலை எதுவும் செய்யாமல் உட்கார்ந்து கொள்ளட்டும் என்று நாம் கூறவில்லை. மாறாக லா துல்ஹீஹிம் திஜாரத்தும் வலா பைவுன் அன்ஜிக்ரில்லா என்ற நிலை இருக்க வேண்டும். கைகள் வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும், உள்ளம் இறைவனை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். வியாபாரி தன் வியாபாரத்தில், விவசாயி தன் விவசாய பணிகளில், அரசர் தம் அரியணையில் உட்கார்ந்து இவ்வாறு யாருக்கு என்ன வேலை இருந்தாலும் அவரவர் தத்தமது பணிகளில் இறைவனையே தம் நோக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மேலும் அவனது மகத்துவமும் வல்லமையும் கண்முன் நிறுத்தி செயல்பட வேண்டும். அவனது கட்டளைகள் மற்றும் தடுத்தவைகள் ஆகியவற்றை பேணியவாறு இருந்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அல்லாஹ் தாலாவின் கட்டளைகளில் இதை செய்ய வேண்டும் என்று இறைவன் இட்ட கட்டளைகளை செய்ய வேண்டும். மேலும் இதை செய்யக்கூடாது என்று இறைவன் தடுத்துள்ளதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இவ்வாறு அல்லாஹ் தாலாவின் கட்டளையை கண்முன் நிறுத்தி செயல்பட்டால் உங்களுக்கு ஒரு செயல் திட்டம் முன்னால் இருக்கும். அதன் பிறகு மனிதன் ஒரு வரையறுக்கப்பட்ட செய்கைகளை செய்ய ஆரம்பித்து விடுவான். நீங்கள் விரும்புவதை செய்யுங்கள் என்பதன் பொருள், உங்களுக்கு என்று தனியாக எந்த வழியும் இருக்காது. அல்லாஹ் தாலா கூறியுள்ள கட்டளைகளை மட்டும் செய்வீர்கள். ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சி எதை வேண்டுமானாலும் செய். நீங்கள் வியாபாரம் மற்றும் தொழிலை விட்டுவிட்டு நொண்டி அல்லது முடவனை போன்று பணியின்றி உட்கார்ந்திருங்கள் என்று இஸ்லாம் எங்கே கூறுகின்றது? பிறருக்கு தொண்டு செய்வதற்கு பதிலாக நீங்களே பிறருக்கு சுமையாக இருங்கள் என்று இஸ்லாம் கூறவில்லை. இறை தியானமும் இருக்க வேண்டும், அதே சமயம் வேலையும் செய்து வர வேண்டும். அவர்கள் கூறுகின்றார்கள், அவ்வாறு இல்லை. இப்படி சோம்பேறியாக இருக்கும் மனிதர் இறைவன் மற்றும் அவன் மார்க்கத்திற்கு என்ன தொண்டு செய்ய முடியும்? அவரிடம் அல்லாஹ் ஒப்படைத்துள்ள அவரது மனைவி மக்களுக்கு அவர் எப்படி உணவளிப்பார்? ஆகவே நீங்கள் உலகத்தை முற்றிலும் துறந்துவிடுங்கள் என்பது இறைவனது விருப்பம் அல்ல. மாறாக அவனது நோக்கம் கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா என்பதாகும். வியாபாரம் செய்யுங்கள், தொழில் செய்யுங்கள், வாணிபம் செய்யுங்கள், எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் உள்ளத்தை இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதிலிருந்து தடுத்துக் கொண்டே இருங்கள். தமது உள்ளத்தை தூய்மையாக வைத்திருப்பவர்களே வெற்றி பெறுகின்றனர். உங்களுடைய இந்த விவகாரங்கள் இறைவனிடமிருந்து உங்களை கவனமற்றவர்களாக ஆக்கிவிட வேண்டாம். இவ்வாறு இருந்தால் உங்களது பௌதீகமும் ஆன்மீகமாகிவிடும். உலகத்தை சம்பாதிப்பது, வியாபாரம் செய்வது அல்லது வேலை பார்ப்பது ஆகிய அனைத்தும் நியத் நல்லதாக இருந்தால் மார்க்கமாக மாறிவிடுகின்றன. அல்லாஹ்வின் கட்டளையின்படி செயல்பட வேண்டும் என்ற உறுதிப்பாடு இருக்க வேண்டும். ஹஜ்ரத் மசீமத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், மனிதன் உலகத்திற்காக படைக்கப்படவில்லை. உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். எல்லா நேரமும் எப்படி இறைவன் மகிழ்ச்சியடைவான் என்ற தேட்டமும் ஏக்கமும் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் உலகமும் அவர்களுக்கு ஹலாலாக ஆகிவிடுகிறது. இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் யாவும் எண்ணங்களின் அடிப்படையிலேயே அமைகின்றன. ஒவ்வொரு அஹ்மதியிடமும் இந்த நிலை உருவாக வேண்டும். நாம் உலகத்தை விட மார்க்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்குவோம் என்று நாம் உடன்படிக்கை செய்கிறோம். அல்லாஹ் தாலாவின் விருப்பத்திற்கும் எதிர்பார்ப்பிற்கும் விரோதமான எந்த ஒரு செயலும் நாம் செய்யக்கூடாது. இதன்படி சிந்தனையை அமைத்துக் கொண்டு தம் வாழ்வை கழிப்பவர்கள் நம்மில் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாவோம். இல்லையென்றால் ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்வது நமக்கு எந்த பயனையும் தராது. மேலும் நாம் பள்ளிவாசல் கட்டுவதும் நமக்கு எந்த பயனையும் தராது. இந்நாட்களில் மாநாடு நடைபெறுகின்றது என்பதை நாம் அறிவோம். இந்த மாநாடுகளும் நமக்கு எந்த பயனையும் தராது. ஏனென்றால் இந்த மாநாடு உலக திருவிழா அல்ல என்று ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியுள்ளார்கள். ஆகவே இந்த மாநாட்டில் வருவதற்கான நோக்கம் அல்லாஹ் தாலாவின் விருப்பத்தை பெறுவதும், மார்க்க அறிவை பெறுவதும், ஆன்மீக பயனை அடைவதும் ஆகும். நான் கூறியது போன்று இந்த பள்ளிவாசலை கட்டியதுடன் உங்களில் முன்பை விட அதிகமாக தூய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அத்துடன் தப்லீகிற்கும் புதிய வழிகள் திறக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து மக்களுக்கு உங்கள் பக்கம் கவனம் ஏற்படும். எனவே உங்களது செயல்களையும் அல்லாஹ் தாலாவின் விருப்பத்திற்கு ஏற்ப அமைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். தப்லீக் தொடர்பாக நான் கிளை அமைப்புகளுக்கும் ஜமாத் அமைப்பிற்கும் கவனமூட்ட விரும்புகின்றேன். இங்கு வழக்கமாக நீங்கள் செய்து வரும் தப்லீகை மட்டும் சார்ந்திருக்காதீர்கள். நாம் செய்து வருவதே நமக்கு போதும் என்று அமர்ந்து விடாதீர்கள். புதிய புதிய வழிகளை தேடுங்கள். இஸ்லாத்தை அதிகமாக அறிமுகப்படுத்துங்கள். மோரி மொழியில் திருக்குரான் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதிலும் ஜமாத்தை அறிமுகம் செய்துள்ளார்கள். உள்ளூர் மொழியில் டிவியிலும் ரேடியோவிலும் இரண்டு நாட்களுக்கு முன் நடந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் கவரேஜ் செய்துள்ளார்கள். பள்ளிவாசல் திறக்கப்பட்ட பிறகு இன்னும் அதிகமாக அறிமுகம் ஏற்படும். இறைவன் வழங்கியுள்ள இந்த ஏற்பாடுகளை நாம் மார்க்கத்தை பரப்புவதற்காக பயன்படுத்தினால் இறைவனின் விருப்பத்தை பெறக்கூடியவர்களாக நாம் ஆவோம். எனவே இன்று இபாதத்துகளுக்குரிய உரிமையை நிறைவேற்ற முயற்சி செய்வோம் என்று உடன்படிக்கை செய்யும் அதே வேளையில் உயர்ந்த நல்லொழுக்கத்தின் மூலம் இறைவனின் கட்டளைகளின்படி செயல்பட்டவாறு அன்பு, நேசம் மற்றும் ஒத்துழைப்பையும் அதிகப்படுத்துங்கள். உள்ளூர் மக்களுக்கும் உண்மையான இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துங்கள். இஸ்லாத்திற்கு எதிராக உருவாகியுள்ள தப்பெண்ணங்களை அகற்ற முயற்சி செய்யுங்கள். எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் எண்ணங்கள் உறுதியாகவும் மன தைரியம் இளமையாகவும் இருந்தால் மிக குறைவான எண்ணிக்கை கொண்டவர்கள் கூட பலவற்றை செய்து முடிக்க முடியும். அல்லாஹ் தஆலா இதற்கான நல்வாய்ப்பை எல்லாருக்கும் வழங்குவானாக. நீங்கள் கட்டிய இந்த அழகிய பள்ளிவாசலை உலகெங்கும் இருக்கும் அஹ்மதிகள் எம்டிஏவின் மூலமாக எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பள்ளிவாசல் பற்றிய சில குறிப்புகளை கேட்பதற்கு அஹ்மதிகளிடம் அதிக ஆர்வம் உள்ளது. எனவே சுருக்கமாக பள்ளிவாசலின் புள்ளி விவரத்தை நான் எடுத்துரைக்கின்றேன். இதற்கு எவ்வளவு செலவாகியுள்ளது என்று நான் முன்னதாக கூறிவிட்டேன். அதாவது 3.1 மில்லியன் டாலர் இதற்காக செலவாகியுள்ளது. மஸ்ஜித் முக்கீத் என்பது இதன் பெயராகும். இது முன்பு இருந்த ஹாலின் பெயராகும். இந்த இடம் நல்ல பகுதியில் அமைந்துள்ளது. ரயில் நிலையம் மற்றும் நகரத்தின் இரண்டு பெரிய சாலையின் அருகே அமைந்துள்ளது. இதன் மொத்த பரப்பளவு 1.25 ஏக்கர் ஆகும். இது 1999 வாங்கப்பட்டது. 256 ஸ்கொயர் மீட்டர் அளவில் ஒரு ஹால் இருந்தது. 2002 லஜினாவுக்காக தனியாக ஒரு ஹால் கட்டப்பட்டது 112 ஸ்கொயர் மீட்டர் அளவில். இந்த இரண்டு ஹால்களும் தொழுகை சென்டராக இதுவரை பயன்பட்டு வந்தது. ஹாலுக்கு மேலே மிஷனரியின் வீடும் உள்ளது. 2006 நான் இங்கு சுற்றுப்பயணம் செய்தபோது பள்ளிவாசல் கட்டுமாறு கூறினேன். 2012 ஜூலையில் இதன் கட்டுமானம் ஆரம்பித்தது. 2013 கட்டி முடிக்கப்பட்டது. இது 2 மாடி கொண்ட பள்ளிவாசலாகும். கீழ்தளம் லஜினாவுக்காக உள்ளது. இது 239 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவு கொண்டது. ஆடியோ வீடியோ ரூம், கான்பரன்ஸ் ரூம் இதில் உள்ளது. ஒழு செய்வதற்கும் இங்கே வசதியுள்ளது. வெளியிலிருந்து இதன் மினாராவும் தென்படுகின்றது. எம்டிஏவில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதன் உயரம் 18.5 மீட்டர் ஆகும். குவிமாடம் 8 மீட்டர் அளவு கொண்டது. இரண்டு ஹால்களிலும் தொழுகையாளிகளின் கொள்ளளவு கவுன்சிலின் பார்வையில் ஏறக்குறைய 600 ஆகும். ஆனால் 750 பேர் தொழுவதற்கான இட வசதி இங்கே உள்ளது. பழைய கட்டிடத்திலும் 300 பேர் தொழ முடியும். இவ்வாறு எனது பார்வையில் ஏறக்குறைய 1000 பேர் தொழுவதற்கு இதில் இடம் உள்ளது. 107 கார்கள் நிறுத்துவதற்கு பார்க்கிங் வசதி உள்ளது. இதோடு லங்கர் ஹானாவும் கட்டப்பட்டுள்ளது. இதற்கு 3.5 லட்சம் நியூசிலாந்து டாலர் செலவாகியுள்ளது. ஜமாத்தின் வழக்கத்தின்படி நான் இதை கூறியுள்ளேன். ஜமாத் உறுப்பினர்கள் இதற்காக ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு பொருள் தியாகம் செய்துள்ளனர். பெண்கள் தமது நகைகளை தந்துள்ளனர். குழந்தைகள் கை செலவிற்காக சேமித்து வைத்த தொகையை பள்ளிவாசல் கட்டுவதற்காக கொடுத்துள்ளனர். இவர்கள் கூறுகின்றார்கள், 2 முறை இவ்வாறு நிகழ்ந்தது. அதாவது மாத கடைசியில் ஜமாத்தின் அக்கவுண்டில் பணம் இல்லை, ஆனால் கான்ட்ராக்டருக்கு பணம் கொடுக்க வேண்டியது வந்தது. அப்போது நேஷனல் ஆமிலா, கிளை அமைப்புகள் மற்றும் பிற உறுப்பினர்கள் சிலர் உடனடியாக $100,000 அல்லது அதைவிட அதிகமான தொகையை வசூல் செய்து செலுத்தியுள்ளனர். சிலர் அல்லாஹின் அருளால் $100,000 விட அதிகமாக தியாகம் செய்துள்ளனர். இது தவிர ஒவ்வொருவரும் தத்தமது சக்திக்கு ஏற்ப தியாகம் புரிந்துள்ளனர். அசாதாரணமான தியாகம் செய்யும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஜமாத் மிகவும் சிறிய ஜமாத் ஆகும், ஆனால் மிக அதிக செலவாகியுள்ளது. எவ்வாறு இருப்பினும் தியாகம் செய்த அனைவருக்கும் பொருள் தியாகம் செய்ய முடியாதவர்கள் வக்காரே அமல் மூலம் தியாகம் செய்துள்ளனர், நேரத்தை தியாகம் செய்துள்ளனர். இவர்கள் அனைவரின் உயிரிலும் செல்வங்களிலும் எல்லையில்லாத பரக்கத்தை அல்லாஹ் வழங்குவானாக. இவர்களது தூய்மை மற்றும் விசுவாசத்தில் இவர்களை உயரச் செய்வானாக. இவர்களின் சந்ததிகளையும் அஹ்மதியத்தில் எப்போதும் சேர்த்து வைப்பானாக. ஈமானிலும் உறுதிப்பாட்டிலும் வளர்ச்சி அடைபவர்களாக இவர்கள் விளங்க வேண்டும். இவர்கள் தொழுகைகளுக்குரிய உரிமைகளை செலுத்துபவர்களாகவும் பள்ளிவாசலுக்கு வந்து பள்ளிவாசலின் உரிமையை செலுத்துபவர்களாகவும் இருப்பார்களாக. தமது வீடுகளையும் இறை தியானத்தால் நிறைத்து வைப்பார்களாக. இறை படைப்பினங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உணர்வால் நிறைந்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தின் தூது செய்தியை பரப்புவதன் பக்கம் கவனம் செலுத்துபவர்களாக இருப்பார்களாக. நான் சொன்னது போன்று இந்நாட்களில் உங்களது மாநாடு நடைபெறுகிறது. எனவே இந்நாட்களில் குறிப்பாக துவாக்களின் பக்கம் அதிக கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் தாலா நம் அனைவரிடத்தும் தூய மாற்றங்களை ஏற்படுத்துவானாக என்று துவா செய்யுங்கள். முன்பை விட அதிகமாக நமக்கு அல்லாஹ் தாலாவின் அச்சம் ஏற்பட வேண்டும். இந்த தூய மாற்றங்களை நிரந்தரமாக நமது வாழ்க்கையில் நாம் தக்க வைத்துக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இறைவன் நம்மை ஆக்குவானாக. மாநாட்டிற்கு வருபவர்களுக்காக ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்துள்ள துவாக்களிலிருந்து பங்கு பெறுபவர்களாக நம்மை ஆக்குவானாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر